புனித மார்க்கு எழுதிய சுவிசேஷம் அதிகாரம் 12. கொடிய குத்தகைக்காரர். பின்னும் அவர் ஓமைகளில் அவர்களிடம் பேசத் தொடங்கினார். ஒருவன் ஒரு திராட்சை தோட்டம் வைத்து சுற்றில் வேலி அடைத்து அதில் ஆழ குழி தோண்டி கோபுரமும் கட்டி அதை குடியானவர்களுக்கு குத்தகைக்கு விட்டு வெளியூர் சென்றான். பருவ காலத்தில் அக்குடியானவர்களிடமிருந்து தோட்டத்து பலனில் தன் பங்கை வாங்கு வரும்படி ஊழியன் ஒருவனை அனுப்பினான். அவர்களோ அவனை பிடித்து அடித்து வெறுங்கையாய் அனுப்பிவிட்டார்கள். மீண்டும் மற்றொரு ஊழியனை அவர்களிடம் அனுப்பினார். அவனையும் அவர்கள் தலையில் அடித்து இழிவுபடுத்தினார்கள். வேறொருவனையும் அனுப்பினான், அவனை கொன்றனர். வேறு பலரை அனுப்பினான், அவர்களுள் சிலரை அடித்தும் சிலரை கொன்றும் போட்டனர். அனுப்புவதற்கு இன்னும் ஒருவனே இருந்தார். அவன் அவனுடைய அன்பார்ந்த மகன். என் மகனை மதிப்பார்கள் என்று இறுதியாக அவனை அவர்களிடம் அனுப்பினான். குடியானவர்களோ, இவனே சொத்துக்குரியவன், வாருங்கள் இவனை கொன்று போடுவோம், சொத்து நம்முடையதாகும் என்று தங்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டு அவனை பிடித்து கொன்று திராட்சை தோட்டத்திற்கு வெளியே எரிந்து விட்டார்கள். இனி தோட்டத்துக்கு உரியவன் என்ன செய்வான்? வந்து அக்குடியானவர்களை ஒழித்து தோட்டத்தை வேறு ஆட்களுக்கு விடுவான். கட்டுவோர் விலக்கிய கல்லே மூலைக்கல்லாய் அமைந்தது. ஆண்டவர் செயல் இது நம் கண்ணுக்கு வியப்பே என்று மறைநூலில் நீங்கள் படித்ததில்லையா என்றார். தங்களை குறித்தே இவ்வோமையை கூறினார் என்று அவர்கள் உணர்ந்து அவரை பிடிக்க வழி தேடினார்கள். ஆனால் பொதுமக்களுக்கு அஞ்சி அவரை விட்டு போனார்கள். செசாருக்கு வரி. பின்னும் அவர்கள் அவரை பேச்சில் சிக்க வைக்கும்படி பரிசேயர் ஏரோதியர் சிலரை அவரிடம் அனுப்பினார்கள். அவர்கள் அவரிடம் வந்து, போதகரே, நீர் உண்மையுள்ளவர், எவர் தயவும் உமக்கு வேண்டியதில்லை, ஏனெனில் முகத்தாட்சியை பாராமல் கடவுளின் வழியை உண்மைக்கு ஏற்ப போதிக்கின்றீர் என்று எங்களுக்கு தெரியும். செசாருக்கு வரி கொடுப்பது முறையா இல்லையா, கொடுக்க வேண்டுமா வேண்டாமா என்று கேட்டார்கள். அவருடைய கபடத்தை அறிந்து, ஏன் என்னை சோதிக்கிறீர்கள், ஒரு வெள்ளிக்காசை என்னிடம் கொண்டு வாருங்கள், நான் பார்க்க வேண்டும் என்றார். அவர்கள் கொண்டு வந்தார்கள். இவ்வுருவமும் எழுத்தும் யாருடையவை என்றார். செசாருடையவை என்றனர். இயேசு, செசாருடையதை செசாருக்கும் கடவுளுடையதை கடவுளுக்கும் செலுத்துங்கள் என்று அவர்களுக்கு சொன்னார். அவர்கள் அவரை குறித்து வியப்படைந்தார்கள். பின்னர் உயிர்த்தெழுதல் இல்லை என்று கூறும் சதுசேயர் அவரிடம் வந்து, போதகரே, ஒருவனுடைய சகோதரன் இறந்து பிள்ளை இல்லாமல் மனைவியை விட்டு சென்றார். அவனுடைய சகோதரன் அவளை மணந்து தன் சகோதரனுக்கு மகப்பேறு அளிக்கட்டும் என்று மோயிசன் எழுதி வைத்துள்ளார். சகோதரர் 7 இருந்தனர். மூத்தவன் ஒருத்தியை மணந்து மகப்பேறு இன்றி இறந்தார். இரண்டாம் சகோதரனும் அவனை மணந்து மகப்பேறு இன்றி இறந்தார். மூன்றாம் சகோதரனும் அப்படியே. இவ்வாறு 7 மகப்பேறு இல்லாமல் போயிற்று. எல்லாருக்கும் கடைசியில் அப்பெண்ணும் இறந்தாள். உயிர்ப்பு நாளில் அவர்கள் உயிர்த்தெழும்போது அவள் யாருக்கு மனைவியாயிருப்பாள், 7 அவளை மனைவியாக கொண்டிருந்தனரே என்று வினவினர். இயேசு அவர்களிடம், மறைநூலையும் கடவுளுடைய வல்லமையையும் நீங்கள் அறியாததால் அன்றோ இவ்வாறு தவறாக நினைக்கிறீர்கள். ஏனெனில் இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழும்போது பெண் கொள்வதும் இல்லை, கொடுப்பதும் இல்லை. ஆனால் வானகத்தில் தேவ தூதர்களைப் போல் இருப்பார்கள். இறந்தோர் உயிர்த்தெழுவது குறித்து மோய்சன் ஆகமத்தில் முச்செடியை பற்றிய பகுதியில், நாம் ஆபிரகாமின் கடவுள், ஈசாக்கின் கடவுள், யாக்கோபின் கடவுள் என்று கடவுள் அவருக்கு கூறியதை நீங்கள் படித்ததில்லையா? அவர் வாழ்வோரின் கடவுளை அன்றி இறந்தோரின் கடவுள் அல்ல. நீங்கள் பெரிதும் தவறிவிட்டீர்கள் என்றார். பெரிய கட்டளை எது? அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்ட மறைநூல் அறிஞருள் ஒருவன் முன்வந்து அவர் நன்றாக விடையளித்ததைக் கண்டு, எல்லாவற்றிலும் முதல் கட்டளை எது என்று அவரை கேட்டார். இயேசு மறுமொழியாக, இஸ்ராயலை கேள், நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர். ஆகவே உன் கடவுளாகிய ஆண்டவருக்கு உன் முழு உள்ளத்தோடும் உன் முழு ஆன்மாவோடும் உன் முழு மனத்தோடும் உன் முழு வலிமையோடும் அன்பு செய்வாயாக என்பது முதல் கட்டளை. உன் மீது நீ அன்பு காட்டுவது போல் உன் அயலான் மீதும் அன்பு காட்டுவாயாக என்பது இரண்டாம் கட்டளை. இவற்றை விட பெரிய கட்டளை வேறு இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞன், சரிதான் போதகரே, நீ சொன்னது உண்மையே. கடவுள் ஒருவரே, அவரை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அவருக்கு முழு உள்ளத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆன்மாவோடும் முழு வலிமையோடும் அன்பு செய்வதும் தன் மீது அன்பு காட்டுவது போல் அயலான் மீது அன்பு காட்டுவதும் தகனப்பணிகள் மற்ற பலிகள் எல்லாவற்றையும் விட மேலானது என்றான். அவன் அறிவோடு விடையளித்ததைக் கண்ட இயேசு, நீ கடவுளுடைய அரசிற்கு தொலைவில் இல்லை என்றார். அது முதல் ஒருவனும் அவரை கேள்வி கேட்க துடியவில்லை. மெசியா தாவீதின் மகனா. மேலும் இயேசு கோவிலில் போதித்துக் கொண்டிருந்த போது மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் எப்படி கூறலாம்? ஏனெனில் ஆண்டவர் என் ஆண்டவரிடம் சொன்னது, நான் உன் பகைவரை உமக்கு கால்மனை ஆக்கும் வரை நீர் என் பலப்பக்கத்தில் அமரும் என தாவீதே பரிசுத்த ஆவியின் ஏவுதலால் கூறியிருக்கிறார். தாவீதே அவரை ஆண்டவர் என்று சொல்ல அவர் எப்படி அவருடைய மகனாக மட்டும் இருத்தல் கூடும் என்றார். திரளான மக்கள் அவர் சொல்வதை மனம் மோந்து கேட்டு வந்தார்கள். மறைநூல் அறிஞரின் வெளிவேடம். மீளவும் அவர் போதிக்கையில், மறைநூல் அறிஞர் மட்டும் எச்சரிக்கையாயிருங்கள், அவர்கள் நீண்ட அங்கீகரித்து நடமாடவும் பொது இடங்களில் வணக்கம் பெறவும் விரும்புகிறார்கள். ஜெபக்கூடங்களின் முதல் இருக்கைகளும் விருந்துகளின் முதல் இடங்களும் தேடுகிறார்கள். கைம்பெண்களின் உடைமைகளை விழுங்குகிறார்கள். பார்வைக்கோ நீண்ட ஜபம் செய்கிறார்கள். இவர்கள் அதிக தண்டனைக்கு ஆளாவார்கள் என்றார். ஏழை கைம்பெண்ணின் காணிக்கை. இயேசு காணிக்கை பெட்டிகளுக்கு எதிரே அமர்ந்து மக்கள் அவற்றினுள் காசு போடுவதை கவனித்துக் கொண்டிருந்தார். பணக்காரர் பலர் அதிகம் போட்டார்கள். ஏழை கைம்பெண் ஒருத்தி வந்து ஓர் அணா பெருமானம் உள்ள இரண்டு செப்பு காசுகள் போட்டாள். இயேசு சீடர்களை தம்மிடம் அழைத்து, காணிக்கை பெட்டியில் பணம் போட்ட எல்லாரிலும் இந்த ஏழை கைம்பெண்ணை அதிகம் போட்டாள் என்று உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். ஏனெனில் மற்ற எல்லாரும் தங்களிடம் மிகுதியாயிருந்த பணத்திலிருந்து போட்டனர். இவளோ தன் வறுமையிலும் தான் வைத்திருந்த யாவும் தன் பிழைப்புக்கானது முழுவதுமே போட்டுவிட்டாள் என்றார்.